அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை. தொடரும் செய்தியரங்கில் இலங்கையின் கிழக்கு பகுதியான மட்டக்களப்பில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியினால் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது குறித்த செய்தி.
இந்த கொலை நடந்திருப்பது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை ரீதியாக நடந்திருக்கின்றது, அல்லது வேறு அரசியல்வாதிகளால் வேறு வேறு காரணங்களுக்காக செய்யப்பட்டிருக்கலாம்.
நாளை மறுநாள் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் தேர்தல் கண்காணிப்பு பணிகள் எப்படி இருக்கின்றன என்பது குறித்து ஒரு பார்வை. நடக்கவிருக்கும் இலங்கை தேர்தலில் சமூக வலைதளங்களின் தாக்கம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து ஒரு செவ்வி.
யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுப்பூத்தி நிலை என்னவென்றால், காலையில் பேப்பர் வாசித்து விட்டு அதன்படி எங்களுடைய அரசியல் கருத்துக்களை உருவாக்கிக் கொள்வது என்றதுதான். ஆகவே இந்த தேர்தலிலும் அது உண்மையாகுமா அல்லது அதைத்தான்.
இந்தியாவின் வெற்றிகரமான திரைப்படங்களில் தற்போது வரை கருதப்படும் ஷோலே திரைப்படம் வெளியாகி 40 ஆண்டுகள் கழிந்திருக்கும் நிலையில் இது குறித்து ஒரு தொகுப்பு.
கப்பா சிங் எல்லாருக்கும் மனசு இருக்கும், ஆனா ஹேமா மாலினியோட மிகச்சிறந்த படம் சொல்லலாம்.
பிபிசி தமிழிசை குறித்த உங்களது கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் ஆகியவையும் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சீனாவில் தியான்ஜின் நகரில் புதன்கிழமை நடந்த பெரிய வெடிச்சம்பவங்களில் குறைந்தது 104 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகம் கூறுகின்றது. துறைமுக பகுதியில் சம்பவம் நடந்த இடத்தை சுற்றவர இருக்கின்ற 3 கிலோமீட்டர் பிரதேசம் தடை வலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியேற்றப்பட்ட மக்கள் சுவாச மூடிகளை அணிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டில் தொழிற்சாலை பாதுகாப்பு தரத்தை மேம்படுத்த அவசர நடவடிக்கை தேவை என்று அதிபர் ஷி ஜின்பிங் கூறியிருக்கிறார். இந்த பேரழிவு மூலம் அதிகாரிகளுக்கு ஆழமான படிப்பினைகள் கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சம்பவம் நடந்த இடத்தில் ஆபத்தான சோடியம் சயனைட் என்ற ரசாயனம் இருந்துள்ளதை போலீசார் முதற் தடவையாக உறுதிப்படுத்தியுள்ளனர்.
சீனாவின் தியான்ஜின் வெடிப்புச் சம்பவம் தொடர்பில் பொய்யான வதந்திகளை பரப்பிய 360 சமூக வலைதள கணக்குகளை இணைய கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மூடியுள்ளதாக சீன அரச ஊடகம் தெரிவிக்கின்றது.
也今天我看也看了有在炒作这事发地方圆2公里范围内。
சீனாவில் ட்விட்டருக்கு நிகரான சினா வேபோ சமூக வலைதளத்தின் பாவனையாளர்கள் சிலர் நச்சுவாயு பெய்ஜிங்கிற்கும் பரவியுள்ளதாகவும் வணிக வளாகங்கள் சூறையாடப்பட்டுள்ளதாகவும் செய்திகளை பரப்பியிருந்தனர். வெடிப்பு சம்பவத்தில் தனது தந்தை உயிரிழந்ததாக கூறி இணையத்தில் நன்கொடைகள் கேட்டிருந்த பெண்ணொருவர் மீது மோசடி குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது.
வடக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்குள் நுழைவதற்காக மத்திய தரைக்கடலை கடக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை வர்ணிப்பதற்கு மொய்க்கும் ஈக்கள் அல்லது எறும்புகளின் கூட்டத்துக்கு பயன்படுத்துகின்ற ஸ்வாம் என்ற ஆங்கில வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தியதை பிரிட்டிஷ் பிரதமர் கேமரன் நியாயப்படுத்தி பேசியிருக்கிறார்.
I don't think it does dehumanize people and look at what Britain's response has been. You know, I made sure that we sent
மக்களை இழிவுபடுத்தும் நோக்கம் தனக்கு இல்லை என்றும் அதிகளவில் குடியேறிகள் வருவதை விளங்கப்படுத்துவதே தனது நோக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டனில் குடியேறிகளை கட்டுப்படுத்தும் தனது கொள்கையையும் கேமரன் நியாயப்படுத்தி பேசியிருக்கிறார். மக்களுக்கு தஞ்சம் அளிக்கும் தாராள மனப்பான்மையுடன் பிரிட்டன் எப்போதும் நடந்து கொள்வதாகவும், ஆனால் அவர்களை அனுமதியின்றி நாட்டுக்குள் அத்துமீறி நுழைய இடமளிக்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார்.
மத்திய தரைக்கடலை கடக்கும் நோக்குடன் செல்லும் குடியேறிகளை அளவுக்கு அதிகமாக ஏற்றிக்கொண்டிருந்த மீன்பிடி படகு ஒன்றில் குறைந்தது 40 பேர் லிபியாவையொட்டிய கடல் பகுதியில் உயிரிழந்துள்ளதாக இத்தாலிய கடற்படை கூறுகின்றது. சிறிய படகொன்றில் 400க்கும் அதிகமானவர்கள் பயணித்துள்ளதாகவும், மூச்சு திணறி அந்த 40 பேரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் மீட்பு கப்பல் ஒன்றின் கமாண்டர் மெசிமோ டோசி தெரிவித்தார். உயிர் தப்பிய 300க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர்.
வங்கதேசத்தில் ஜனநாயகத்தையும் வகுப்புவாதமற்ற சமூகத்தையும் உருவாக்குவதற்கான போராட்டத்தில் நாடு வெற்றியடைய வேண்டும் என்று பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியிருக்கிறார். வங்கதேசத்தின் ஸ்தாபக தலைவரும் தனது தந்தையுமான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அவரது குடும்ப உறவினர்கள் கொல்லப்பட்ட இராணுவ சதிப்புரட்சியின் 40வது ஆண்டு நிறைவில் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். நாட்டின் மதச்சார்பற்ற ஜனநாயக கட்டமைப்பை சீரழிப்பதே கொலையாளிகளின் நோக்கம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வங்கதேசத்தில் கடந்த பிப்ரவரியிலிருந்து மத அடிப்படைவாதத்துக்கு எதிராக கருத்து வெளியிட்டிருந்த 4 இணைய வலைப்பதிவர்கள் கடும்போக்கு இஸ்லாமியவாதிகளால் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
லெபனானில் இராணுவத்துடன் ஆபத்தான மோதல்களில் ஈடுபட்டவர் என்று தேடப்பட்ட கடும்போக்கு சுன்னி மத தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஷேக் அகமது அல் அசீர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் போது பெய்ரூட் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
தொடரும் இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் கிழக்கே உள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஓட்டமாவடி பிரதேசத்தில் முஸ்லிம் தொழிலாளியொருவர் இன்று சனிக்கிழமை வீதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் பிபிசியின் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு ஓட்டமாவடி பிரதேசத்தில் இன்று நண்பகல் அக்கிரசை கட்சி ஆதரவாளர் என கூறப்படும் நபர் ஒருவர் வீதியில் வைத்து அடையாளம் தெரியாத துப்பாக்கி தாரியினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். நேற்று நள்ளிரவுடன் தேர்தல் பிரச்சாரங்கள் ஓய்ந்து அமைதி நிலவுகின்ற சூழ்நிலையில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் அந்த பிரதேசத்தில் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. கொல்லப்பட்ட நபர் 35 வயதான ஜமால்தீன் முகமத் அமீன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் தனது கட்சி தொண்டர் என்கின்றார் அக்கேதிசை கட்சி வேட்பாளரான அமீர் அலி.
கொலை கலாச்சாரத்தையும் அரசியல் பிரச்சனைகளின் பொழுதும் தேர்தலின் பொழுதும் எவ்வாறாவது வெண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக எதை செய்தாவது வெல்ல வைக்க வேண்டும் அல்லது வேட்பாளர்கள் வெல்ல வேண்டும் என்கிற நிலவரத்தை முஸ்லீம் பிரதேசங்களிலே, விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தான் இந்த பணியை கடந்த காலத்திலும் செய்கிறது, இப்பொழுதும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இந்த கொலைக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வேட்பாளர்களும் அந்த கட்சியும் பொறுப்பு கூற வேண்டிய தார்மீக பொறுப்பு இருப்பதாக இந்த பிரதேசத்தில் இருக்கிற எல்லோருமே பேசிக்கொள்கிறார்கள்.
ஆனால் இதனை தாம் முற்றாக நிராகரிப்பதாக கூறுகின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் வேட்பாளரான எம்எம் ரியால்.
இந்த கொலை நடந்திருப்பது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை ரீதியாக நடந்திருக்கின்றது அல்லது வேறு அரசியல்வாதிகளால் வேறு வேறு காரணங்களுக்காக செய்யப்பட்டிருக்கலாம், இதில் எது எந்த உண்மை இருக்கின்றது என்பதை நான் அறியேன். இருந்தாலும் அரசியல்வாதியான அமீர் அலி அவர்கள் அந்த கொலையை அதை அரசியல் மயப்படுத்துவதற்காக எனது பெயரையும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுபாக்கிமாருடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய அரசியல் வங்குரோ திட்டத்தை காட்டுகின்றது. உண்மையில் நானும் போலீசாருக்கு மிகவும் வற்புறுத்தி கூறியுள்ளேன், இந்த குற்றவாளிகள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு அது பொதுமக்களுக்கு காட்டப்பட வேண்டும், அதே நேரம் அந்த குடும்பத்துக்கு நியாயமும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று.
இதேவேளை இந்த ஆட்கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான ருவன் குணசேகர கூறுகின்றார். இன்று நண்பகல் 12:15 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த வேளை வீதியோரம் மறைந்திருந்த நபரினால் சுடப்பட்டுள்ளார். இந்த கொலையுடன் தொடர்புடைய நபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. இதற்கான பின்னணியும் இதுவரை கண்டறியப்படவில்லை. விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது என்றும் குறிப்பிட்டார் போலீஸ் ஊடக பேச்சாளரான ருவன் குணசேகர.
செய்தியை அளித்தவர் உதயகுமார். இலங்கையில் திங்கட்கிழமை நடக்கவுள்ள பொதுத் தேர்தலில் மக்கள் வாக்களிப்பதற்கு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டுமென்று ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு நேற்று கோரியிருந்தது. இந்த பின்னணியில் இலங்கையில் இம்முறை தேர்தல் கண்காணிப்பு பணிகள் எப்படி இருக்கின்றன என்று பாஃப்ரல் என்ற சுயாதீன தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் தலைமை இயக்குநர் ரோஹண ஹெட்டியராஜியிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
I think there is the significant difference between the past election and the present election.
இலங்கையில் கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது இம்முறை தேர்தல் நடக்கும் சூழ்நிலையில் கணிசமான அளவு வித்தியாசம் தெரிகிறது. தேர்தல் சூழல், அரசியல் கலாச்சாரம் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. 1100 அதிகமான சம்பவங்கள் எங்களிடம் பதிவாகியிருந்தாலும் கடந்த தடவைகளுடன் ஒப்பிடும்போது வன்முறைகள் மிகவும் குறைந்திருக்கின்றன. கட்சிகளுக்கு இடையிலான வன்முறைகள் பெருமளவு குறைந்திருக்கின்றன என்றார் பெஃப்ரல் அமைப்பின் தலைமை இயக்குநர் ரோஹண ஹெட்டியாராச்சி. கடந்த கால தேர்தல்களில் அரச வளங்கள் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக கவலைகள் இருந்தன. இம்முறை நிலைமை எப்படி?
கடந்த தேர்தலில் நாடு முழுவதையும் பாதிப்பதாக இந்த அரச சொத்துக்களின் பாவனை இருந்தது. ஆனால் இம்முறை 130 அளவில் தான் அந்த முறைப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் அவை மக்களை மோசமாக பாதிக்கும் அளவில் இல்லை. கடந்த காலங்களில் மக்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக பெருமளவு அரச வளங்கள் விரயம் செய்யப்பட்டன. அப்படியான 150 அளவான முறைப்பாடுகள் தான் இம்முறை இருக்கின்றன. ஒப்பீட்டு அளவில் இம்முறை தேர்தல் கால நடவடிக்கைகள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் இருந்திருக்கின்றன. இந்த விடயத்தில் தேர்தல் ஆணையாளரின் நிலைப்பாடு மிகவும் வரவேற்கத்தக்கது என்றார் ரோஹன ஹெட்டி ஆராய்ச்சி. இம்முறை போலீசாரின் ஒத்துழைப்பு எப்படி இருக்கிறது? தேர்தல் கால முறைகேடுகள் மற்றும் வன்முறைகள் தொடர்பில் 500 அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 12 அதிகமான வேட்பாளர்களையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இம்முறை போலீசாருக்கு எதிராக வருகின்ற முறைப்பாடு என்றால் அரசியல்வாதிகளிடமிருந்துதான் வருகிறது. அதாவது போலீசார் கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதுதான். இது கடந்த கால நிலைமைக்கு முற்றிலும் மாறுபட்ட நிலைமை என்ற பெஃபரல் அமைப்பின் இயக்குநரிடம், வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களின் பங்கு இம்முறை தேர்தலில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று கேட்டேன்.
Foreign delegations, EU, there were 74 members. The Commonwealth, there are 9 members.
வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களையும் நாங்கள் சந்தித்து கூட்டம் நடத்தியிருக்கிறோம். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து 74 பேரும், காமன்வெல்த் அமைப்பிலிருந்து 9 பேரும், இன்னும் வேறு அமைப்பிலிருந்து 30 பேரும் தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
பெஃப்ரல், CMEV போன்ற அமைப்புகளும் தனியாக வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களை வரவழைத்திருக்கிறோம். எல்லாமாக 120 மேற்பட்ட கண்காணிப்பாளர்கள் இங்கு இருக்கிறார்கள். உள்ளூரில் மட்டும் எல்லா அமைப்புகளின் சார்பிலும் 20,000 அதிகமான கண்காணிப்பாளர்கள் பணிகளில் ஈடுபடுவார்கள். வாக்களிப்பு நிலையங்களுக்குள்ளும் சூழ உள்ள பகுதிகளிலும் நாங்கள் கண்காணிப்பில் ஈடுபடுவோம். வாக்குகள் எண்ணப்படுவதையும் நாங்கள் இந்த முறை மேற்பார்வை செய்வோம் என்றார் பெஃப்ரல் அமைப்பின் தலைமை இயக்குனர் ரோஹன ஹெட்டியாராச்சி.
பெஃப்ரல் அமைப்பின் தலைமை இயக்குனர் ரோஹன ஹெட்டியாராச்சியிடம் பேசியவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணத்தில் இருக்கும் 600,000 வாக்காளர்களில் ஏறக்குறைய 200,000 பேர் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடிய 40 வயதுக்கும் குறைவான இளம் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கின்றனர். இந்த நிலையில் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் சமூக வலைத்தளங்களின் தாக்கம் என்னவாக இருக்கக்கூடும் என்று யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை விரிவுரையாளர் குமாரவடிவேல் குருபரனிடம் பேசினார் எல்ஆர் ஜெகதீசன்.
இணையதள வசதி கடந்த 5 பரவலாக அதிகரித்துள்ளது என்றுதான் பொதுவாக செய்திகள் கிடைக்கின்றன. கூடுதலாக கணனி ஊடான இணைய பாவனையை விட கைத்தொலைபேசி மூலமான இணைய பாவனை என்பது அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. அதற்கு காரணம் ஸ்மார்ட் போன்ஸ், கூடுதலாக அதிநவீன கைபேசிகள் கூடுதலாக இணையத்தை தாங்கி வருகின்ற காரணத்தினால். ஆகவே நிச்சயமாக இணைய பாவனை என்பது இலங்கையில் அதிகரித்திருக்கின்றது என்பது உண்மை. கடந்த 5 போன தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது உண்மை என்றுதான் நினைக்கின்றேன்.
அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணம் அதை சுற்றிய பகுதிகளில் இதனுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருப்பதாகவும் சில புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. குறிப்பாக ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களின் பயன்பாடும் யாழ்ப்பாணத்தை ஒட்டிய பகுதிகளில் அதிகரித்திருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அது உண்மையா?
எனது அனுபவத்தில் வாட்ஸ்அப், ட்விட்டர் என்பதனை விட ஃபேஸ்புக்கினுடைய பாவனை அதிகரித்துள்ளது என்று சொல்லலாம். கையடக்க தொலைபேசிகளுடைய பாவனையினுடைய அதிகரிப்பு இதற்கு காரணமாக இருக்கலாம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அதனுடைய வயது சார்ந்த சனத்தொகையினுடைய உள்ளீட்டை பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ 600,000 வாக்காளர்களே கிட்டத்தட்ட 200,000 கிட்ட அண்மித்ததாக இளைஞர்களாக இருக்கின்றார்கள் அல்லது 40 வயதினுக்கு உட்பட்டதாக இருக்கின்றார்கள். இவர்கள் மத்தியில் தான் இணைய பாவனை கூடுதலாக இருக்கின்ற என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 35-40% வெறுமனே அச்சு ஊடகம் அல்லது மின்னியல் சார்ந்த ஊடகங்களுடைய மூலமாக பெறக்கூடிய செய்திகள் மட்டுமல்லாமல் இணையதளத்திலே கூடுதலாக தேர்தல் தொடர்பான செய்திகளை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்று கருத வாய்ப்புண்டு என்று நினைக்கின்றேன்.
இந்த பின்னணியில் இந்த தேர்தலில் நடக்கும் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் சமூக வலைத்தளங்களின் பங்களிப்பு என்னவாக இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்?
பொதுவாக தமிழ் அச்சு ஊடக மின்னியல் ஊடக பரப்பை பார்க்கின்ற பொழுது பாரம்பரியமாக தமிழ் மக்களிலே கடந்த 10-15 மேலோங்கக்கூடிய கட்சி ஆதரவாக இல்ல அவர்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய நிலைதான் இருக்கின்றது, அல்லது அவர்களுடைய இன்னும் சொல்ல போனால் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலைதான் இருக்கின்றது. அதற்கு மாற்றாக மாற்றம் என்ற பெயரில் வந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த ஊடகங்களிலே பொதுவாக இடம் கொடுக்கப்படுவதில்லை என்ற விமர்சனத்துக்கு மத்தியில் ஜனநாயக தன்மை கூடுதலாக இருக்கக்கூடிய ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு வழியாக சமூக வலைத்தளங்கள் குறிப்பாக ஃபேஸ்புக் போன்ற தளங்கள் இருப்பதனால் அந்த மாற்றத்தை கூறுகின்ற கட்சிகள் அந்த வலைத்தளத்தின் ஊடாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைஞர்களை கூடுதலாக கவரக்கூடிய இந்த 40 வயதுக்கு குறைந்த யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட வாக்காளர்களை கவரக்கூடிய வகையில் சமூக வலைத்தளங்களுடைய பாவனையை பார்க்கின்றான். 2010 கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2015 நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரம் என்பது சமூக வலைத்தளத்தின் ஊடாக கூடுதலாக நடத்தப்படுவது அதிகரித்திருக்கின்றது. பொதுவாக தமிழர் பகுதிகளில் அதுவும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுப்பூத்தி நிலை என்னவென்றால் காலையில் பேப்பர் வாசித்து விட்டு அதன்படி எங்களுடைய அரசியல் கருத்துக்களை உருவாக்கிக் கொள்வது என்றுதான். ஆகவே இந்த தேர்தலிலும் அது உண்மையாகுமா அல்லது அதை தாண்டி சமூக வலைத்தளத்தின் ஊடாக நடத்தப்படுகின்ற பிரச்சாரம் அச்சுகூடங்களை தாண்டி ஒரு செல்வாக்கு செலுத்துமா என்பது எங்களுக்கு 18ஆம் தேதி தெரியவர்.
யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை விரிவுரையாளர் குமார வடிவேல் குருபரன். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி பிற செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் 69வது சுதந்திர தினம் இன்று இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. இந்தியாவின் 69வது சுதந்திர தினம் இன்று இந்தியா முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. தில்லி செங்கோட்டையில் முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதற்கு பிறகு தனது உரையை துவங்கிய பிரதமர் நரேந்திர மோடி, கருப்பு பணத்தை ஒழிப்பது, அனைவருக்குமான பொருளாதார வளர்ச்சி, நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, தூய்மை இந்தியா திட்டத்திற்கு கிடைத்த வெற்றி ஆகியவற்றை முன்வைத்து பேசினார். 85 நிமிடங்கள் பேசிய நரேந்திர மோடி, கருப்பு பண பதுக்கலை தடுக்கும் வகையில் கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டார். ராணுவத்தில் ஒரே பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரே மாதிரியான ஓய்வூதியம் வழங்க வேண்டுமென போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் இந்த சிக்கலுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என பிரதமர் மோடி தனது உரையில் தெரிவித்தார். வேளாண் துறை அமைச்சகத்தின் பெயர் இனி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்யப்படும் என்றும் மோடி தனது உரையில் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டில் தன்னுடைய சுதந்திர தின உரையில் குறிப்பிட்ட ஸ்வச் பாரத் என்ற தூய்மை இந்தியா திட்டம் குறித்து பேசிய பிரதமர், அந்த திட்டம் அனைத்து மக்களையும் சென்றடைந்திருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் ஜாதி மதவாதத்திற்கு இடமில்லை என்றும் மோடி கூறினார். தமிழ்நாட்டிலும் சுதந்திர தினம் வழக்கமான உற்சாகத்துடன் மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. சென்னையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். தனது அரசின் நலத்திட்ட உதவிகளை அவர் தனது பேச்சில் பட்டியலிட்டார்.
புதிதாக துவங்கப்பட்டுள்ளன. உயர்கல்வியை பொறுத்தவரையில் கடந்த 4 ஆண்டுகளில் 4 அரசு பொறியியல் கல்லூரிகள் உள்ளிட்ட
தமிழகம் முழுவதும் மதுவிலக்கு கோரி போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் முதல்வரின் பேச்சில் அது குறித்து ஏதும் கூறப்படாதது குறித்து தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவை ஏமாற்றம் தெரிவித்துள்ளன. 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இதேபோல ஒரு இந்திய சுதந்திர தினத்தில் வெளியான ஷோலே என்ற இந்திய திரைப்படம் இந்திய திரைப்படங்களிலேயே முக்கியமான ஒரு திரைப்படமாக கருதப்படுகிறது. இது குறித்து ஒரு பார்வை. இந்திய சினிமாவின் குறிப்பிடத்தக்க திரைப்படங்களில் ஒன்றாக கருதப்படும் ஷோலே படத்தின் இந்த பாடல் மும்பையின் மினர்வா திரையரங்கில் முதன் முதலாக ஒழித்து 40 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. 1975ஆம் ஆண்டின் இந்திய சுதந்திர தினத்தன்று ரமேஷ் சிப்பி இயக்கத்தில் வெளியான ஷோலே தற்போது வரை இந்தியாவின் முக்கியமான பொழுதுபோக்கு திரைப்படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அமிதாப் பச்சன், தர்மேந்திரா, அம்ஜத்கான், சஞ்சீவ்குமார், ஹேமமாலினி என இந்திய சினிமாவின் முக்கிய நட்சத்திரங்கள் நடித்திருந்த ஷோலே வெளியானவுடன் ரசிகர்களின் வரவேற்பை பெறவில்லை. ஆனால் 3வது வாரத்திலிருந்து ரசிகர்கள் திரையரங்குகளில் குவிய ஆரம்பித்தனர். 60 திரையரங்குகளில் பொன்விழா கண்ட இந்த திரைப்படம் 100க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெள்ளி விழா கண்டது. ராம்கர் என்ற கிராமத்தை அச்சுறுத்தி வரும் கப்பர் சிங் என்ற கொள்ளைக்காரனை பிடிப்பதற்காக சிறு சிறு குற்றங்களில் ஈடுபட்டு வந்த இருவரை அழைத்து வருகிறார் அதே ஊரைச் சேர்ந்த முன்னாள் காவலரான தாக்கூர் பல்தேவ் சிங். அவர்கள் கப்பர் சிங்கை பிடித்தார்களா என்பதே கதை. ஆர் டி பர்மன் இசையமைத்திருந்த இந்த படத்தின் பாடல்களும் இந்தியா முழுவதும் கேட்டு ரசிக்கப்பட்டன. இந்த படத்தில் வரும் வன்முறை காட்சிகள் திடுக்கிட வைப்பவை என்கிறார் எழுத்தாளர் அசோகமித்திரன்.
அந்த படத்துல சில இடங்கள் அப்படியே உங்களுக்கு தூக்கி வாய் போதும். அதுல அந்த போலீஸ் ஆபீசரை அவன் ரெண்டு கையும் கட்டி இந்த கப்பா சிங் அவன் ரெண்டு பெரிய வாழை எடுத்து அவன் கையில வச்சிருவான். அந்த காட்சி வரப்போ வைத்த கலக்கம் மாதிரி. இது என்னது, இந்த மாதிரியான ஒரு திடீர் திடீர்னு வர வன்முறை அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நல்ல நடிப்பு உண்டு. பார்க்கும்போது ஹேமா மாலில் எல்லாரும் மண்ணா பண்ணியிருப்பாங்க, கப்பார் சிங் எல்லாருக்கும் மனசு இருக்கும். ஆனால் ஹேமா மாலினியோட மிகச்சிறந்த படம்னு சொல்லலாம் இந்த ஷோலே தான்.
இந்த படத்தில் வில்லனாக நடித்திருந்த அம்ஜத்கானின் நடிப்பும் பலரையும் கவர்ந்திருந்தது. இந்த படத்தில் வந்த சில காட்சிகள் சாதாரண கற்பனையில் தோன்றக்கூடியவை அல்ல என்கிறார் அசோகமித்திரன்.
அதில் ரெண்டு காட்சிகள் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தும். அதில் ஒரே கிளாஸ் தூண்டுகள்லாம் கீழே கிடக்கும், அது மேலே ஹேமா மாலினி நடனம் மாறணும். நம்ம இது வந்து சாதாரண கஷ்டங்களில் வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது வந்து அவங்க அந்த அவங்களுக்கு தான் வரும்.
ஆனால் இந்த படம் வர்த்தக ரீதியாக பெரும் வெற்றி பெற்ற படம் என்பதை தவிர வேறு வகையில் குறிப்பிடத்தக்க படம் அல்ல என்கிறார் திரைப்பட விமர்சகரான தியோடர் பாஸ்கரன்.
சோலே அதனுடைய சித்தாந்த ரீதியில் அதனுடைய உள்ளடக்கம் ஒன்றும் சொல்லிக் கொள்ற மாதிரி ஒன்றும் இல்லை. அது ஒரு கொள்ளைக்காரர் சண்டை, துப்பாக்கி சூடு, நல்ல நடனங்கள், பாட்டு என்ற கலவையில் இருந்த ஒரு பொழுதுபோக்கு படம் மட்டுமே. அது நல்ல பொழுதுபோக்கு என்ற அளவில் மட்டுமே அது அதிர்வுகள் ஏற்படுத்தியது. அது கல்ட் மூவியா அல்லவா என்று சொல்ல முடியாது, மதர் இந்தியா போன்ற அல்ல.
இருந்தபோதும் 40 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்திய சினிமாவில் நினைவு கூறத்தக்க ஒரு திரைப்படமாகவே ஷோலே இருந்து வருகிறது. இலங்கைக்கு டெஸ்ட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 3 போட்டிகளில் காலையில் நடந்த முதல் போட்டியில் இலங்கை அணியிடம் தோல்வியை தழுவியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டியில் 192 ஓட்டங்கள் பின்தங்கியிருந்த நிலையில் இன்றைய இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி 63 ஓட்டங்களால் இந்திய அணியை வென்றிருக்கிறது. 176 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு விளையாடிய இந்திய அணி 4வது நாளான இன்று 112 ஓட்டங்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்துவிட்டது. இலங்கை அணியின் இடதுகை சுழல்பந்து வீச்சாளர் ரங்கன் ஹேரத் 48 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவை 50 ஓவர்களுக்குள்ளேயே சுருட்டிவிட்டார். 3வது நாளான நேற்று இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை இழந்து 95 ஓட்டங்களையே குவித்திருந்தது. ஆனால் தினேஷ் சந்திமால் 169 பந்துகளுக்கு ஆட்டமிழக்காமல் 162 ஓட்டங்களை குவித்து அணியின் ஓட்ட எண்ணிக்கையை 367 உயர்த்தினார். அவருடன் கூட்டுச் சேர்ந்த லஹிரு தீர்மான 44 ஓட்டங்களையும் ஜெஹான் முபாரக் 49 ஓட்டங்களையும் குவித்து இலங்கை அணியை சரிவிலிருந்து மீட்க உதவினார்கள். 2வது டெஸ்ட் போட்டி எதிர்வரும் வியாழக்கிழமை கொழும்பில் தொடங்குகிறது. அதுதான் இலங்கையின் நட்சத்திர வீரர் குமார் சங்கக்காராவுக்கு கடைசி டெஸ்ட் போட்டியாக இருக்கும்.
செய்தி குறிப்பை அளித்தவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. அடுத்ததாக பிபிசி தமிழோசை குறித்த உங்களது கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் தொகுத்து வழங்குகிறார்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே. இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. நம்முடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு சங்கீதா ராஜன் வந்திருக்கிறார். என்ன சங்கீதா, நிறைய கடிதங்கள் வந்திருக்கின்றன, நீங்கள் அவற்றில் சிலவற்றை படிக்கலாமே.
ஆம், அழகையா குணரத்னம் என்னும் நேயர் எழுதியிருக்கும் கடிதத்தில், நான் 15 ஆண்டுகளுக்கு மேல் பிபிசி தமிழோசை கேட்டு வருகிறேன். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் பற்றி இதுவரை இதுபோல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதில்லை. இந்த முறை நல்ல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலின் வாக்களிக்கும் முறை எனக்கு தெரியும், ஆனால் தெரிவு பற்றி சுருக்கமான விளக்கம் ஒன்று தொகுத்து தரப்பட்டுள்ளது. அதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்தும் தாருங்கள் என்கிறார்.
நன்றி நேயரே. பாலியல் காணொளிகள், புத்தகங்கள், படங்கள் உள்ளிட்டவற்றை பார்ப்பது இயல்பான மனித நடவடிக்கை என்று பாலியல் மருத்துவ நிபுணர் நாராயண ரெட்டி அளித்த செவ்வி தொடர்பில் கடிதம் எழுதியிருக்கும் மதுரையைச் சேர்ந்த சோ சண்முக சுந்தரம் என்னும் நேயர், பாலியல் இணையதளங்களை இந்திய அரசு முடக்குவது தேவையற்ற வேலை என்று மருத்துவர் நாராயண ரெட்டியின் கூற்று ஏற்புடையதல்ல. இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்களிடமும் மாணவர்களிடமும் ஸ்மார்ட் போன் வசதி சர்வசாதாரணமாக புழங்கி வருகின்றது. மேலும் ஆபாச இணையதளங்களை பார்த்து மனதையும் உடலையும் கெடுத்து வருகின்றனர். இரும்புக்கரம் கொண்டு ஆபாச இணையதளங்களை இந்திய அரசு முடக்கினால் மட்டுமே வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்த முடியும் என்று எழுதியிருக்கிறார்.
கொழும்பிலிருந்து கடிதம் எழுதியிருக்கும் சி ரத்னவடிவேல் என்னும் நேயர், மது ஒழிப்பு கொள்கைக்காக தன் இன்னுயிரையே ஈந்த அந்த நல்ல உள்ளத்திற்கு எமது இதய அஞ்சலி. அரச வருமானம் வெகுவாக குறையப்போகிறது என்ற பிரச்சினை ஆளும் கட்சிக்கு இருப்பது நியாயம்தான். எனவே படிப்படியாக அதில் தங்கியிருக்கும் நிலையை குறைக்க நீண்ட கால திட்டம் ஒன்றை தீட்டி செயற்படுத்துவதுதான் யதார்த்தமானது. இரு பக்கமும் யதார்த்தத்தை புரிந்து செயற்பட்டால் வெற்றி மக்களுக்கே என்று எழுதியிருக்கிறார். சுவிட்சர்லாந்திலிருந்து கடிதம் எழுதியிருக்கும் சோமசுந்தரம் யோகலிங்கம் என்னும் நேயர், அன்பான பிபிசிக்கு வணக்கம். பிபிசியினது பவள விழா ஆண்டில் மீண்டும் ஒருமுறை எனது கருத்தோடு இணைகின்றேன். முதற்கண் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் அவர்கள் பிபிசியின் செய்தி தளத்தினில் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு செய்தி தயாரிப்பாளரைப் போல சென்ற மாதத்தில் ஒரு ஆரம்ப நாள் முதல் செய்தி தயாரித்து வழங்குவதிலிருந்து பின்னணி குரல் கொடுப்பது வரை மிக மிக சிறப்பாக செயலாற்றுவதை பாராட்ட வார்த்தை இல்லை. ஆனாலும் இன்னும் பல படி வளர்ச்சி பெற எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்கிறார்.
திருச்சிராப்பள்ளியிலிருந்து கடிதம் எழுதியிருக்கும் நஜ்முல் ஆரிஃபின் என்னும் நேயர், அமெரிக்க படையினரால் ஜப்பானில் உள்ள நாகசாகியை வெடிகுண்டு வீசி தாக்கி சீரழித்த நாள் குறித்து உணர்வு பூர்வமான ஞாபகார்த்த வழிபாடுகள் நடந்த துயர சம்பவ அஞ்சலியை பிபிசி தமிழின் காணொலியில் கண்டபொழுது மனம் மிகவும் வேதனையடைந்தது என்று எழுதியிருக்கிறார்.
ஒவ்வொரு ஆண்டும் 36,000 காட்டு யானைகள் கொல்லப்படுவதாகவும் காட்டு யானைகள் அழிவின் விளிம்பில் இருப்பதாகவும் வெளியான செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள இயேசு சுவாமி சுவாமி என்னும் நேயர், மனிதனால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம்தான் இதற்கு காரணம் என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் ஆனந்த் ஷான் என்னும் நேயர், ஐந்தறிவு மிருகத்தை விட ஆறறிவு மிருகம் ஆபத்தானது என்பதை இது காட்டுகிறது என்று எழுதியிருக்கிறார்.
சீனாவில் நடந்த வெடி விபத்து குறித்து கருத்து தெரிவித்துள்ள கலிபோர்னியாவிலிருந்து வி டி ரவிச்சந்திரன் என்னும் நேயர், காண்பது கனவா நிஜமா என நினைக்க தோன்றுகிறது. வெடி விபத்தை பார்க்கும்போது வெடிபொருள் கிடங்கு இருந்திருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது என்கிறார்.
இலங்கை தேர்தல் தொடர்பான நமது செய்திகள் குறித்து கருத்து எழுதியிருக்கும் மிக் தாசன் என்னும் நேயர், ஒரே ஒரு தடவை ஏகோபித்த வாக்குகளால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை குற்றம் சொல்வது முறையல்ல. ஆளும் கட்சி அரசாங்கம் கொடுப்பதைத்தானே அவர்கள் மக்களுக்கு கொடுக்க முடியும். அவர்களும் எத்தனையோ கோரிக்கைகளை அரசாங்கத்திடம் கொடுத்திருக்கிறார்கள். அது ஏற்கப்பட்டு நடவடிக்கை வரும் வரை அவர்களை புறக்கணித்து பேசுவதை தவிர்ப்பது நல்லது என்று எழுதியிருக்கிறார்.
1990 இலங்கையின் கிழக்கே ஏராவூர் பிரதேசத்தில் விடுதலை புலிகளினால் நடத்தப்பட்ட தாக்குதலின் 25th ஆண்டு நிறைவு தினம் உள்ளூர் முஸ்லிம்களினால் செவ்வாய்க்கிழமை நினைவு கூறப்பட்டது என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள திப்பு பூலிங்கம் என்னும் நேயர், சிறுபான்மை இனத்துக்காக போராடிய விடுதலை புலிகள் இன்னொரு சிறுபான்மை இனத்தை வேரோடு வடபகுதியிலிருந்து வெளியேற்றியது முதல் ஏராவூர் படுகொலை வரை அனைத்துமே கொடூரமான சம்பவங்கள் என்று எழுதியிருக்கிறார்.
தமிழ்நாட்டின் சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தின் தலைவரானார் என்னும் செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் சங்கீத் விஜயகுமார் என்னும் நேயர், உயர்ந்த இடத்திற்கு சென்றால்தான் நம்மால் தமிழரை அடையாளம் காண முடிகிறது, எனினும் எமது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள முகமது மில்ஹன் என்னும் நேயர், மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களில் அதிக வேலைகளில் இருப்பவர்கள் இந்தியர்கள் தமிழர்கள். அவர்கள் நினைத்திருந்தால் உலகின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனத்தை இந்தியாவில் தமிழகத்தில் உருவாக்கியிருக்கலாம் என்கிறார். இலங்கை தேர்தலும் ஏதிலி பெண்களும் என்னும் பிபிசியின் சிறப்பு செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள முல்லை மதி என்னும் நேயர், மாணிக்க வாசகம் அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ள வடகிழக்கு பெண்களின் நிலை பற்றிய பெட்டகம் சிறப்பாக இருந்தது. ஒட்டுமொத்த தமிழ் பெண்களின் அவலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. அத்தோடு தமிழ் அரசியல்வாதிகளின் கபட நாடகங்களும் மஹிந்த அரசின் தமிழின அழிப்பின் ஆழத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. மாணிக்க வாசகத்திற்கும் தமிழோசைக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்கள் என்கிறார்.
அம்பாறை மாவட்டம் கல்முனை நகரில் இருக்கும் வீதியொன்றுக்கு MS காரியப்பரின் பெயரிடப்பட்ட கல்வெட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர்களும் ஆதரவாளர்களும் இடித்து தரைமட்டமாக்கிய செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் முகமது பிஸ்ரி என்னும் நேயர், ஒவ்வொரு இனமும் அடுத்த இனத்தை அடக்கி ஆளவே முயற்சிக்கின்றது, இது தவறு என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள லக்ஷ்மிகாந்த் மனோகர ராஜா என்னும் நேயர், இது கோவிலில் சிலையை உடைத்ததை போன்ற ஒரு செயற்பாடுதான். இது புரியாவிட்டால் முஸ்லிம் மக்களை உங்களால் எப்படி அரவணைத்து முன்னோக்கி செல்ல முடியும்? நற்பட்டி முனையில் உங்கள் கட்சிக்கு வாக்கு போட காத்திருக்கும் சகோதரர்களுக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? வீணாக எதிர்கட்சிகளை பலப்படுத்தி உங்கள் வெற்றி வாய்ப்புகளை குறைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் என எண்ணுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார்.
நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேயர் நேரத்தை தொகுத்தளித்தவர்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சங்கீதாராஜன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.